ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சபையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நாங்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்கள் இரட்சகராகிய இயேசுவே, தேவகுமாரனே, ஆவியா எங்கள் மத்தியிலே உலாவுகிற தெய்வமே, உமக்கு மகிமையும் கனத்தை நாங்கள் செலுத்துகிறோம். தேவரீர், உம் சித்தம் செய்யப்படட்டும். ஆவியானவரே, எங்களை ஆண்டு ஆட்கொண்டு நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே நாம் தாவுக்காரோம். எடுத்துக்கொள்வோம். எப்படி திருவம் 12 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கேட்போம். எபிரேயர் 12 முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கேட்போம்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம்.
நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட்ட கடவோம். அப்படியானால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது விசுவாச ஓட்டமாகும். நம்முடைய விசுவாச ஓட்டத்துக்கு உலகம் கைதட்டி வர மாட்டாது. என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த வசனத்திலே 5 காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது, பாரமான யாவற்றை. மூணாவது, நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. நாலாவது, விசுவாசை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி டாக்கெட். ஐந்தாவது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். ஸ்தோத்திரம். சரி, நாம் எல்லாரும் அறிந்தோ அறியாமலோ நம்முடைய விசுவாச ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் பலர் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்காமல் இடைநடுவில் விட்டுவிட்டு நாம் அறிவோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனாலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஓட்டத்திலே நாம் தவறுவோமாக இருந்தால், அல்லது இந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்காமல் விடுவோமாக இருந்தால், நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் வசனம் சொல்றது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது, அந்த 11 நம்ம எல்லாருக்கும் தெரியும், பல பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தினால வீர சாகசங்களை புரிந்த பலருடைய பெயர் இங்கு எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் விசுவாசத்தினாலே வல்லமையான செயல்களை செய்தவர்களையும் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதே விசுவாசத்துக்காக தங்களை உயிரை கொடுத்தவர்களுடைய பெயர்களை குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், விசுவாசத்தினாலே அற்புதங்களை செய்தார்கள். அக்னியிலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபக்கத்திலே விசுவாசத்திற்காக அவர்கள் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே விட்டுண்டு மறித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போத்து கொண்டு தெரிந்த குறைவுகளையும் உபத்திரவத்தையும் அனுபவித்தார்கள். காரணம், இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக நம்ம விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிகிறது இலகுவான காரியம் அல்ல. பல இடங்களிலே பல போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கு. பல சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது. பல பாடுகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பல பிரச்சனைகளை தாண்டி நாம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. ஸோ ஆனாலும் விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு நம்மோடு இருக்கும் பொழுது அவர்களை தாண்டவும் அவர்களிருந்து தப்புவிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஸ்தோத்திரம். இப்ப நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians 10 சீக்கிரம் படிக்கப்போ. 10:17 வசனத்தம் 1 Corinthians 10 சாரி 10:13 படி 13.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்.
விசுவாச ஓட்டத்திலே பல சோதனைகளை அல்லது வேதனைகளை தாண்ட வேண்டியிருக்கிறது. இதற்காகத்தான் நான் வாசித்த வசனம் சொல்றது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அவைகளை கவனித்து பார்க்க சொல்லி ஆண்டவர் நம்மை சொல்றார். பழைய ஏற்பாட்டில் தங்கள் ஓட்டங்களை ஓடி முடித்து இப்பொழுது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கார். இப்போ புதிய ஏற்பாட்டு பக்தர்களாகிய பரிசுத்தவான்களாகிய நாம் அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் அனுபவித்த பாடுகள் அநேகம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாசத்துக்காக அவர்கள் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சில காரியங்களை படிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மை போல பாடுள்ள மனுஷர்களாக இருந்தாலும் தங்கள் விசுவாசத்துக்கு ஏற்பட்ட சோதனைகளை அதனால் ஏற்பட்ட வேதனைகளை சகித்து தங்கள் ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடித்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து மறித்தும் பேசுகிற தேவ மனுஷர்களாக இருக்கிறார். அவர்கள் போன பாதையில் தான் நாமும் போகிறோம். அவர்கள் போன தேவனுடைய ராஜ்யத்துக்கு தான் நாமும் போக போறோம். அவர்கள் ஆராதித்த தேவனை தான் நாமும் ஆராதிக்கிறோம். ஆகவே நமக்கு முன்பாக ஓடி முடித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கிறதும் சோதித்து பார்க்கிறது நல்லது. அது நமக்கு ஏற்றது, அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது அது நமக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே தானிய தீர்க்கதரிசன புத்தகம் 6 திருப்பிக் கொள்ளுங்கள். 6 ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். என்ன எடுத்துக் கொள்ளுங்க, தானிய தீர்க்கதரிசி புத்தகம் 6 கத்தர் செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 6 படிங்க, 20 இருந்து 23 வரை நாம் வாசி கேட்கும். 6 20 23 வரை நாம் வாசி கேட்கும்.
ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கும் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை.
அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படல. சேதங்கள் ஏற்படாதபடி பாதுகாக்கிற விசுவாசம். சிங்கங்களின் நடுவிலே போடப்பட்ட தானியேல் ஒரு சேதமும் காணப்படும். காரணம், தானியேல் தேவன் மேலே வைத்த விசுவாசமாகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு இதில் இருந்து நான் கற்றுக்கொண்டதும் அல்லது என்னை கவர்ந்ததுமான ஒரு வேத வசனம் என்னவென்றால், ரெண்டாம் கவனிங்க, இப்ப 21 தானியேல் சிங்க குகைகளில் கிடந்து சிங்கங்களின் மத்தியில் இருந்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அது என்னென்றால், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவர்களின் வாயு கட்டி போட்டார். த ரீசன், ரெண்டாம் கவனி, சிங்கங்களின் நடுவிலே குகையிலே கிடந்த தானியேல் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி அவைகளின் வாயு கட்டி போட்டார். ஏன் அதை தான் அவர் சொல்ல வர்றார். என்ன சொல்றார் பாருங்க, ஏனென்றால், நன்றாய் கவனிங்க, அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அப்படியானால் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு காத்தது என்ன? தேவன் மேலே வைத்த விசுவாசம் மாத்திரம் இல்லை, அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அவன் குற்றமற்றவனாக காணப்பட்டான். அடுத்தது பாருங்க, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. ரெண்டு பக்கம் இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். என கவனி, ஒன்று தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், ரெண்டாவது மனுஷர்களுக்கு முன்பாக அவன் குற்றமற்றவனாக இருந்திருக்கான். ராஜாவாகிய உமக்கும் நான் நீதி கேடு செய்ததில்லை. ராஜாவுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தார், தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தார். இதை யோசித்து பார்க்கும் பொழுது நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் ஹை பொசிஷன்ல இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அரண்மனையில இருக்கிற மிக உயர்ந்த உத்தியோகத்தில் உன்னதமான இடத்துல இருக்கிற அவனுக்கு பலவித சோதனைகள் வர்றதுக்கு இடம் இருக்குது. அவர்களை குற்றம் பிடிக்கிறதுக்கு பல விதத்தில் முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலையில்தான் அநியாயமாக அவனை பிடித்து அநீதியான முறையிலே அவனை கொல்லுவதற்காக ராஜாவின் அதிகாரத்தை கீழே தாலிகளை பிடித்து சிங்கங்களின் குகையிலே அவனை போடுகிறார். சோ அந்த வேளையில் தான் அற்புதம் நடக்கிறது. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக, மனுஷனுக்கு முன்பாகவும் அவன் குற்றமற்றவனாக நீதி உள்ளவனாக இருந்தான். தானியோட வாழ்க்கையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த முக்கியமான ரெண்டு காரியத்தை நாம் இனி சொல்ல போன சொன்னால், முதலாவது தேவனுக்கு முன்பாக திறந்த புத்தகங்களாக இருக்கணும். அடுத்தது மனுஷர்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கணும். இந்த ரெண்டையும் வேதம் பொதுவாக அடிப்படையாக புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு வெளிப்படையான சத்தியம். ஒன்று தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கணும், மற்றது மனுஷர்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு நிருபம். நிருபம் என்றால் என்ன? மற்றவர்களால் வாசிக்கப்படுது. அப்ப நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களால் வாசிக்கப்படுறதாக இருக்கணும், வெளியரங்கமாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு பிரைவசி இருக்குதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களால் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நிருபங்களாக இருக்க வேண்டும் என்றது வேதம் நமக்கு தருகிற போதனையாக இல்ல. நான் இப்படித்தான் இருக்க போறேன், நான் இப்படித்தான் நான் வாழுவேன் என்று நாம் இருந்தால் ஆண்டவன் நம்ம பலவந்தப்படுத்த போறதே இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு முடிவு இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சொந்த புத்தியிலே நம்முடைய இருதயத்தின் நினைவுகளும்படி நாம் வாழ முடியும். அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளும்படியும் தேவனுடைய வசனத்தின்படியும் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி நாம் வாழ முடியும். ரெண்டுதான் ஒரு பகுதிக்கு தான் நாம் போகணும். அவைதான் நீதிமொழி சொல்றது, உன் சுய புத்தியின் மேலே சாயாதே. இன்றைக்கு யதார்த்தமாக நாம் சிந்தித்து பார்த்தா, உண்மையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்த்தா, ஆண்டவர் இயேசுவை நாம் நம்புறோம், ஆராதிக்கிறோம், இட் இஸ் குட், கீப் இட் ஆன். ஆனால் நாம் சத்தியத்தின்படி நாம் வாழிறோமா அல்லது நம்முடைய சுய புத்தியின்படி நாம் வாழிறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாம் சில காரியங்களை கவனிக்கிறதில்லை, யோசிக்கிறதில்லை. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்றது? நாம் தேவனுக்கு முன்பாக எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கிறோம். மூடப்பட்ட நிருபங்கள் அல்ல, திறந்து வைக்கப்பட்ட நிருபங்கள், மற்றவர்களால் வாசிக்கப்படுகிற நிருபங்கள். அப்படி வாசிக்கப்படுகிற நிருபங்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒன்று அது நல்லதாக இருக்கலாம் அல்லது அது கெட்டதாக இருக்கலாம். அது நாம் நடந்து கொள்ற விதத்தை பொறுத்தது அல்லது அது நாம் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்தது. ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாக கடந்து போகிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி பாவிக்க போறோம், பயன்படுத்த போறோம் என்பது நம்மிடத்திலே கொடுக்கும். மரணத்தை ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிற நீ தெரிந்து கொள்ள சொன்னார் ஆண்டவர். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்த வேண்டும் என்கிற முடிவெடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதுபோல ஒவ்வொருடைய வாழ்க்கையை நாம் எப்படி வாழப்போறோம் என்கின்றது முடிவெடுக்கிறது அவர்களே பொறுப்பு. ஆகவே மாம்சத்திலே நாம் இருக்கிறோம், ஆனால் மாம்சத்தின்படி நடவாதபடி நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் பல இடங்களிலே நமக்கு போதிக்கிறது. இங்கேதான் நமக்குள்ள வித்தியாசங்கள் ஏற்படுது. தேவனோ சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அருமையான தேவன பிள்ளைகளே, தானியனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் அவர் சொல்ற சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தூதர்களை அனுப்பி அவருடைய வாயை கட்டிப்போட்டதுக்கு காரணம் என்ன? அது ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக குற்றப்பட்டவனாக. மறுபக்கத்தில் ராஜாவாக்கிய உமக்கும் நான் நீதி கேடு செய்ததில்லை. ஆகவேதான் ராஜாவுக்கு நித்திர வரையில் தரியுவுக்கு அவருடைய குகையில சிங்கத்திலே குகையில போட்ட போது ராஜாவுக்கு நல்லா தெரியும் அவன் குற்றப்பட்டவன். ஆனால் கையெழுத்து வச்சுட்டான் பத்திரத்துக்கு, மாற்ற முடியாது. ஆகவே வேறு வழி இல்லாம அவன் அதை அவரை குகைக்குள்ள போட சொல்லிட்டான். ஆனால் அந்த இரவு முழுவதும் அவனால தூங்க முடியல. குற்றம் புரிஞ்சவோட வாழ்க்கையில எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இல்லையா? அருமையான தேவோட இரவு முழுக்க அவனால தூங்க முடியல, ராஜாவால தூங்க முடியல. ஏன் தெரியுமோ, குற்றமற்ற ஒரு மனுஷனை நான் சிங்கத்தின் குகையில போட்டு விட்டனே, அவன் மனசாட்சி அவனை நெருக்க 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 தூங்க முடியல. ஆகவே அதிகாலையில எழும்பி இருட்டோடு ஓடுகிறான் சிங்க குகையை நோக்கி. யாரு ராஜா? ஏனென்றால் காரணம், அவன் ராஜாவுக்கு முன்பாக குற்றமற்றவனாக நீதியுள்ளவனாக இருந்திருக்கிறான். ஆகவே அப்படிப்பட்டவன் சிங்கங்கள் கொன்று விட்டதா என்கின்ற ஒரு பயத்தோடு அவன், ஆனாலும் அவன் போகும் பொழுது அந்த குகை கிட்ட போகும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா? அவன் குற்றமற்ற தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தபடியால் தேவன் அந்த சோதனையில் இருந்த அந்த பாடலை இருந்து பாடந்து அவனை பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லவார சத்தியம் என்னவென்றால், தானியல் போய்விட்டார், ஆனால் தானியலின் தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். ஆகவே சத்தியத்தின்படி நான் சபைக்கு சொல்லவர காரியம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சோதனைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் பாதுகாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சத்தியத்தின்படி நான் உங்களை சொல்கிறேன். அதே நேரத்தில் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கிறவர்களுக்கு பாடுகளும் சோதனைகளும் துன்பங்களும் வராத நிலை வரும். ஏங்க, சிங்கங்கள் அடிக்காதபடி பாதுகாத்த ஆண்டவர் சிங்க குகைக்குள்ள போடாமலேயே அவனை பாதுகாத்திருக்க முடியும் இல்லையா? ஆனால் அப்படி சிங்க குகைக்குள்ள போடாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு அற்புதம் நடந்ததை நம்மால பார்க்க முடியாமல் போயிருக்கும். தேவனுடைய வல்லமை புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். தேவனுடைய ஊழியக்காரனாக தாசனாகிய தானியனுடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்ளாமலும் போயிருக்க முடியும். ஆகவே போட்டார்கள் தான், சிங்கங்களின் நடுவிலே அவனை போட்டது உண்மைதான். ஆனால் சேதப்படுத்தாதபடி கத்தர் காத்தார். காரணம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக அவன் குற்றமற்றவனாக இருந்தான். அதே நேரத்தில் ராஜாவுக்கு முன்பாகவும் அவன் நீதி உள்ளவனாக இருந்தான். இந்த ஸ்டாண்டை நாம் எல்லாரும் எடுக்கணும். புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் முதலாவது தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக இருக்கணும். அவைதான் நாம் வாசித்த வசனம் சொல்றது, எப்ரே 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் மேகம் போல நம்மை சூழ்ந்திருக்கிறது, அவைகளை கவனித்து பாருங்கள் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஏன் தெரியுமோ, நம்முடைய விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடியணும். சில வேளையிலே நாமும் சிங்கங்கள் நடுவில் போடப்படுகிற போல அனுபவம், சிங்கங்களுக்குள்ள போடப்படாவிட்டாலும் சிங்க குகையில கிடக்கிறது போல ஒரு பயங்கரமான சூழ்நிலைகள், வேதனைகள், சோதனைகள் நம்மை சூழத்தான் செய்கிறது. அவைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு சவாலாக அமைகிறது. சில பேரை பார்த்தா ஒரு காலகட்டத்தில் இயேசுதான் ஆண்டவர் என்று துள்ளி குதித்ததை பார்த்திருக்கு. ஆண்டவர் தான், இயேசுதான் எல்லாம் என்று சொல்லி பாடி துதித்து என்றதை பார்த்திருக்கு. ஒரு கட்டம் வந்தபோது அவர்கள் விசுவாச சோதனையிலே நிலை நீக்க முடியாமல் அவர்கள் சாய்ந்து போனதை நாம் அறிவோம். ஆகவே சபைக்கு நான் போதிக்கிற சத்தியம் என்னவென்றால், தானியலை போல சிங்கங்களுக்குள்ள நாம போடப்படாவிட்டாலும் அதை போன்ற ஒரு பயங்கரமான சோதனைகள், சூழ்நிலைகள் நமக்கும் சம்பவிக்கலாம். அவைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு கேடை உண்டாக்க முடியும். அவைகள் நம்முடைய விசுவாசத்தை உடைக்க முடியும். ஆகவேதான் வேதம் நமக்கு போதிக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அவைகளை கவனித்து பாருங்க. நீங்க இப்பயும் ரோமுக்கு போன கொலோசியம் பார்க்க முடியும். இடிபாடுகளோடு இருக்கிற அந்த நான் போகல, நான் படங்கள்ல பார்த்திருக்கேன் அதன் பின்னணி சரித்திரம். சபை சரித்திரத்தை பார்த்தா ரோம சக்கரவர்த்திகளுடைய காலத்துல தான் திருச்சபை அதிகமாக நசுக்கப்பட்டது. திருச்சபை கிறிஸ்தவத்தை அழிக்கிறதுக்கு பல ரோம சக்கரவர்த்திகள் முயற்சித்திருக்காங்க. பைபிள் காணப்படக்கூடாது என்பதற்காக அழித்தொழிக்கிறதுக்கு பல ரோம சக்கரவர்த்திகள் பைபிள்களை கட்ட கட்டமாக எரித்து அழித்து கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சபைகளை அழித்து ஒழித்த அதிகமான ரோம சாம்ராஜ்யம் தான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தது. காரணம், விசுவாசத்திற்காக. அருமையான தேவடைய பிள்ளைகளே, ரோமுக்கு போவீங்களா? இன்றைக்கும் அந்த இடிபாடுகளோடு இருக்கிற அந்த கொலோசியத்தை பார்ப்பேன். அது என்னத்தை சொல்லுது தெரியுமா? அந்த கொலோசியம் அதற்குள்ளதான் நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை அந்த அந்த கொலோசியத்துக்களை போட்டு பயங்கரமான சிங்கம்போலி கரடியும் மிருகங்களை அவிட்டு விடுவார். அந்த கொடிய மிருகங்கள் தேவனுடைய பிள்ளைகளை வேட்டையாடுகிறதையும் முறிக்கிறதையும் கடிக்கிறதையும் பார்த்து ரசித்தான். இந்த நேரம் மன்னன்தான் பவுலுடைய தலையையும், பவுலுடைய மாத்திரமல்ல பேதருடைய தலையை வாங்கினதும் இதே நேரம் மன்னன்தான். காலகாலமாய் திருச்சபை இப்படியாக வேதனைகளையும் சோதனைகளை கடந்துதான் வந்திருக்கு. அருமையான தேவன் பிள்ளைகளே, அவர்கள் தங்களுடைய விசுவாசத்துக்காக பல தங்களுடைய உயிரையும் கொடுத்திருக்காங்க. அதை நாம் இங்கே பார்க்கிறோம். இவரே 11 அதிகாரத்தில் சிலர் விடுதலை பெற சம்மதியாமல் வாளால் வெட்டப்பட்டார்கள், கல்லால் எறியப்பட்டார்கள், குறைவுகளையும் வேதனைகளை அனுபவித்து மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்தார்கள். காரணம், இந்த உலகம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கு. இப்படி சொல்லும் பொழுது இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிற சில காரியங்களை நீங்க அறிந்திருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு உலகத்துல அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் டோர்ச்சர் பண்ணப்படுகிறதும் கொல்லப்படுகிறதும் ஆலயங்கள் அழிக்கப்படுகிறதும் உடைக்கப்படுகிறதும் எரிக்கப்படுகிறதும் இந்தியாவில். இந்தியாவில் மணிப்பூர் என்ற மாநிலத்திலே கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை பார்த்தால் இந்தியா வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டியிருக்குது. உலக அரங்கில் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்து விட்டார்கள். நான் இந்த கண்ணில அனுப்பப்பட்டிருக்கிற படங்களை நீங்க பிடிக்கணும் பார்த்தீங்களா? இருந்தா பார்க்க முடியாத சிறிதை நிறுத்திட்டு ஒரு இளம் பெண்ணை அடித்து வீதியில போட்டுட்டு பெரிய சுத்தியலால கொண்டு வந்து அவளை தலையில அடிக்கிற இயேசுவை மறுதலி விசுவாசத்துக்காக இப்படி அந்த இளம் பெண் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்படும். இன்னொரு இடத்துல சபையை கட்டிடத்தை கொளுத்தி விட்டு, ஆலயத்தை கொளுத்தி விட்டு அதன் போதகர் வெளியிலே கொண்டு இழுத்து அடித்து கீழே புரட்டி காலால தலை அடிச்சு உதைக்கிறத பார்க்கும் பொழுது காரணம் என்ன? இயேசு மறுதல். விசுவாசத்துக்காக அவர்கள் அனுபவிக்கிற பாடுகள் இந்த நாட்களிலே, சரி திருச்சபை காலத்தில் இந்த நாளிலே, இந்த நாட்களிலே இந்தியாவில் நடக்கிற விசுவாசத்துக்காக அவர் அனுபவிக்கிற வேதனை, இது மாத்திரமா வெளியில சொல்ல முடியாத வெட்கக்கேடான காரியம் மணிப்பு நடந்திருக்கு. பெண்களுக்கு அவர்களை நிர்வாணமாக்கி ஊர்வலமாக கொண்டு போயிருக்கு. இப்படிப்பட்ட சம்பவங்கள் வேற எங்க நடக்கிறது நாம கேள்விப்படுறோம். இந்த அளவுக்கு அருமையான தேவட பிள்ளை கண்டக்கு நாம இருக்கிற நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது வரக்கூடாது. இன்னொரு இடத்துல நான் பார்த்தேன், சதீஸ்கட்டன் இடத்துல வட இந்தியாவில் பெண்களை பிடிச்சு தலைமுடியை பிடிச்சு கீழே தள்ளி உருட்டி அடிச்சு இயேசுவ மறுதலின்னு சொல்லி அவங்களை போட்டு டோர்ச்சர் பண்ற காட்சியை பார்த்தா ஆச்சரியமா காரணம் என்ன? தங்கள் விசுவாசத்திற்கு. இவ்வளவு பேர் இன்றைக்கு மணிப்பூர்ல இருந்து தேவனுடைய பிள்ளைகள் வீடுகளை விட்டு காடுகளுக்கு கேம்ப் வழியும் இருக்கார். காரணம் என்ன? விசுவாசத்திற்கார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு சோதரம். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்களே இல்லத்தான், நமக்கு ஆராதிக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் மணிப்பூர்ல இன்னும் வட மாநிலங்களில் பல இடங்களிலே விடுதலையாக தேவனை ஆராதிக்க முடியல. காடுகள் என்று அவர்கள் ஆராதிக்கிற காட்சியை நாம் காணொலியில பார்க்கிறேன். ஆலயத்தை இடித்து விட்டாலும் பரவாயில்ல, நாங்க தான் கிறிஸ்துவின் ஆலயம் என்று வெளியுள்ள நின்று அவர்கள் ஆண்டவர் ஆராதிக்கிற காட்சியை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. கர்த்தர் நமக்கு எல்லா வசதிகளும் தந்திருக்கிறார். ஆராதிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த டோச்சிங், எந்த ஒரு ஒரு கஷ்ட துன்பங்களும் நமக்கு இல்லை விசுவாசத்துக்கு. ஆனால் நமக்கு நாம ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கோ நமக்கோ ஆனால் ஆராதிக்க ஆர்வம் உண்டு. இடம் இல்லை, ஆலயங்கள் இல்லை, சூழ்நிலை சரியில்லை, பயங்கரமான சூழ்நிலை. அப்படிப்பட்ட இடங்களிலே சூழ்நிலைகளும் தங்கள் விசுவாசத்துக்காக அடிக்கப்படுகிறதே, ஆலயங்கள் எரிக்கப்படுறது இந்த நாட்களிலையும் நாம் பார்க்கிறோம். அருமையான தேவண்ட பிள்ளைகள், இது ஒன்றும் புதுசில்லை. ஆனால் ஒன்று நான் சொல்லுவேன், இந்த இடத்துல தயவு செய்து தேவண்ட பிள்ளைகளாகி நீங்கள் இந்த மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்கே இருக்கிற தேவண்ட பிள்ளைகள் மிகவும் டோச்சர் பண்ணப்படுறத கொஞ்சம் பாருங்க. கொஞ்சம் அறிகிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நமக்கு என்ன, அங்க இருக்கிற விஷயம் இந்தியாவில் நடக்கிற காரியம் நமக்கு என்ன, நம்மள ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிற ஆண்டவருக்கு சோதரம். அப்படி சுயநலம் உள்ளவர்களாக நாம இருந்துடாதபடி, ஒரு பக்கத்துல தேவனுடைய ஜனங்கள் படுகிற பாடு, தங்கள் விசுவாசத்துக்காக அனுபவிக்கிற வேதனைகள், பயங்கரமான சூழ்நிலைகள் கொஞ்சம் நாம அறிந்து ஒன்னு செய்ய முடியாது நாம போய், ஆனா அவைகளுக்காக தேவனை நோக்கி நாம் செபிக்க முடியுமே, மண்டாட முடியும், விண்ணப்பம் பண்ண முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம கிருபை தருவார். மேகம் போன்ற திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. ஆகவே தானியலை நாம பார்க்கும் பொழுது சிங்க குகைகளை அவன் போடப்பட்டான் தான், அதனால சேதம் அணுகாதபடி கர்த்தர் அவனை காத்துக்கொண்டார். காரணம், தன் தேவன் மேலே அவன் வைத்த விசுவாசத்தினால் அப்படி ஆயிட்டு பார்க்கிறோம். அதே நேரத்தில் தானியல் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிக்கு அடி செய்ததில்லை. அருமையான தேவன பிள்ளைகளே, நான் சொல்வேன், ஒரு உண்மையான தேவனுடைய மனுஷன் இந்த ரெண்டு பக்கத்தையும் காத்து நடக்கும், ஒன்று தேவனுக்கு முன்பாக, மற்றது மனுஷர்களுக்கு முன்பாக. ஏன்னால் நாம் சில இடத்துல நாம் என்ன நினைக்கிறோம், எங்களுக்கு மனுஷர்களை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களை குறிச்சு மனுஷங்களை குறிச்சு எங்களுக்கு எங்க எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க பைபிள் இப்படி எங்க தான் இருக்குது, எங்க தான் சொல்லப்பட்டிருக்குது, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் நம்முடைய சொந்த அறிவு, நம்முடைய சொந்த புத்தி. ஆனா வட்ட பைபிள் செய்த ஆண்டவுடைய வேதம் நமக்கு என்ன சொல்லுது, என்ன போதிக்குது, அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆகவே தேவனுக்கு முன்பாக குற்றமாற்றவர்களாக இருக்கணும், அதே நேரத்தில் மனுஷங்களுக்கு முன்பாகவும் நாம் நீதிக்கேடு செய்யாமல் குற்றமற்றவர்களாக, திறந்த புத்தகங்களாக அல்லது எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். இயேசுவை பாருங்க, தேவ கிருபையிலும் மனுஷ தேவலும், போத் சைட், தேவ கிருபை மனுஷ தேவலும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று. சாமுவேலை பாருங்க, தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் எழுது. இந்த ஸ்டாண்டுக்கு நம்ம வரணும், தேவனோடு இருக்கிற உறவை நாம் சரிப்படுத்துற அதே நேரத்தில் மனுஷங்களோடு இருக்கிற உறவுகளை நாம் சரிப்படுத்தாட்ட, இட் இஸ் நாட் பைபிளிக்கல். அது நம்முடைய சுய புத்தி. நமக்கு பக்தி இருக்கலாம், ஆனால் வேதத்தின்படியான பக்தி நமக்கு இருக்கணும், சத்தியத்தின்படியான வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அருமையான தேவன பிள்ளைகளே, மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கவனித்து பார்த்து நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமோடு நாம் உடைக்கட்டும். நன்றி கவனிங்க. அடுத்தது என்ன சொல்றது, நம்மை சுத்தி நிற்கிற பாரத்தை, நம்மை நெருக்கி நிற்கிற பாரத்தை நாம தள்ளிவிட்டு, நன்றி கவனிங்க. அது படிங்க, 12:1 எல்லாம் தெரியும், அந்த வசனத்தை பாருங்க, இவரு 12:1 சீக்கிரம் படிங்க.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு
பாரமான யாவற்றையும் தள்ளிடணும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழுத்திர சில பாரங்கள் இருக்கத்தான் செய்யும், எல்லாவற்றையும் எல்லாருக்கும் சொல்லவும் முடியாது. வாஸ்தவம் தான், நாம மாமிசத்துல தான் இருக்கிறோம், யாருக்கு போராட்டம் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு துன்பம் இல்லை. வீட்டுக்கு வீடு வாசல் படி பக்கிங்க பலசிலும் பிரச்சனை குரோயல் ஃபேமிலிக்கு. அருமையான தேவட பிள்ளைகளே, பாரங்கள் இருக்கல, ஆனால் அந்த பாரங்கள் நம்முடைய ஓட்டத்துக்கு தடையாக மாறி இருக்கக்கூடாது. அது என்ன பாரமாக இருந்தாலும் கத்த சொல்லுறாரு, உன் பாரத்தை என் மேல வச்சு, கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சங்கீதத்தை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாரங்களை யாரு சுமப்பாரு, இதே அனுமதி, அது உண்பாடு நீ பார்த்துக்கொண்டு சொல்வார். தொச்சில் எல்லாம் அப்படி சொல்றதை கேட்டிருக்க, அது உண்ட பிரச்சனை நீ பார்த்துக்கும், அது உண்பாடு நீ பார்த்துக்கும். ஆனா கத்த சொல்றாரு, உன் பாரத்தை என் மேல வையப்பா, நான் சுமக்கிறேன். ஆகவே நாம் சுமந்து சுமந்து கடைசிகளா கூணிகளை போல மாறிடாதபடி, அல்லது வாழ்க்கையில செயலிழந்து போயிடாதபடி, பரலைஸ் ஆகிடாதபடி, அவ்வப்போது தேவனிடத்துல நம்முடைய பாரங்களை வச்சு விட்டு நம்ம தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். ரைட். அடுத்தது என்ன தெரியுமா, பாவத்தை தள்ளிவிட்டு, நம்மை நெருக்கி நிற்கிற பாவம். அதை பார்த்தீங்களா இருந்தால் பாவங்கள் என்று சொல்லப்படலை, பட் என்ன சொல்லப்படுது பாருங்க, பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்படி இருக்கு இல்லையா, தோத்திரம் படித்த பாவம், பாவம் எல்லாம் பாவம் தான். படிங்க சொல்லப்படுது, நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு. அது என்ன பாவம்? அவவிசுவாசம் என்கின்ற பாவம். இந்த அவவிசுவாசம் எவ்வளவு கொடுமையானது என்பது தெரியுமோ? இந்த அவவிசுவாசத்தினாலே அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவவிசுவாசத்தினாலே அவர்கள் பிணங்கள் வனாந்திரத்திலே விழுந்தது. ஆச்சரியம் என்ன? ஏன் அது ஆச்சரியம் என்று தெரியுமா? மோசையை கொண்டு சொன்னாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று யார் சொன்னது? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் பார்த்து வைத்திருக்கிற சிங்காரமான தேசம், அதாவது பாலும் தேனும் ஓடுகிற அளவுக்கு ஆசீர்வாதமான தேசம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மட்டும், அங்க பாலும் தேனும் லிட்டரலாக ஓடல, அந்த அளவுக்கு ஆசீர்வாதமான ஒரு தேசம், உலகத்திலே சிறப்பான ஒரு இடத்தை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு தெரிந்தெடுத்து சொன்னாரு, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பேன் என்றார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை அவர்கள் விசுவாசாதிப்படியார். காதேஸ் பர்னேயா என்ற இடத்துல கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்து, தேவட மனுஷனாகிய மோசைக்கு முறுமுறுத்து, அவவிசுவாசத்தினால் ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார். என்ன நடந்தது? 12 பேரை தெரிந்தெடுத்து நீங்க சுதந்திரிக்க போற கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி மோசையை அனுப்பினார். அவங்க போய் பார்த்துட்டு வந்து துட்செய்தி பரப்பினார். அந்த தேசம் நல்லது, ஆனால் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பலவான்கள், பராக்கிரமசாலி. அவைகளுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகள் போல இருந்தோம், எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். ஆகவே அந்த ஜனங்களை நாம் ஜெயிக்க முடியாது, அந்த தேசத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது என்கின்ற ஒரு துட்செய்தியை பரப்பிவிட்டார். ஜனங்கள் எல்லாம் அந்த செய்தியை கேட்டு அதை நம்பி சோ என்று இரவு முழுவதும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். இந்த வனாந்தரத்திலே எங்களை அழிக்கிறதுக்காக தேவன் கொண்டு வந்தார். எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றால் தேவன் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் என்று தேவனுக்கு விரோதமாக, மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்து, தேவனுடைய வார்த்தையை நம்பாமல், கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நம்பாமல், அவவிசுவாசத்தினாலே முறுமுறுத்து, கடைசி என்ன நடந்தது? அந்த முறுமுறுத்த அத்தனை பேரும் வனாந்தரத்திலே அவர்களுடைய பிணங்கள் விழுந்து மடியும் வர 40 வருஷம் தேவைப்பட்டது. அந்த சந்ததி முழுவதும் அழிந்து ஒழிய 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் இருக்க முடியும். பிள்ளைகள் தான் கானான் தேசத்தை சுதந்திரித்தார், மற்றவர்கள் எல்லாரும் வனாந்தரத்தை அடைந்த. காரணம் என்ன? அவவிசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார் இயேசு. படகுல ஏறுறதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், திடீர்னு புயல் காட்டு அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, எங்க படகு அமிழ்ந்து போயிருமோ என்கின்ற நிலைமை, அந்த அளவுக்கு கடல் கொந்தளிக்குது. அப்பே இயேசு தெரியாது, டயர்டாக உடனே சீடர்கள்லாம் பயந்துட்டாங்க. என்ன தெரியுமோ? ஐயோ, படகு அமிழ்ந்த போக போகுது, நாங்கள் மடிந்து போக போறோம் சொல்லி பயந்து அலறி இயேசுப்பை எழுப்பினாங்க. ஐயரே, என்ன சொன்னாங்க தெரியுமோ? நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. படகை பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது முதல் இயேசு என்ன சொன்னாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சொன்னார் தானே. அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிக்கல. எப்படி நாம விசுவாச, ஹவு வி கேன் பில்டப் அவர் ஃபெய்த். தேவனுடைய பிள்ளைகள் எப்படி விசுவாசத்தை பில்டப் பண்றது? தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில், தேவனுடைய வார்த்தையின் ஆதாரத்திலே தான் நம்முடைய விசுவாசத்தை நாம் கட்டி எழுப்புகிறோம். எல்லாருடைய விசுவாசமும் ஒரே அளவுக்கு இருக்காது. அதே நேரத்தில் எப்பொழுதும் நம்முடைய விசுவாசம் ஒரே நிலையிலும் இருக்காது. அது வேறு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை அப்படியே நாம் நம்ப கற்றுக்கொள்ள. நான் முந்தைய உங்களை சொல்லியிருக்கேன், யோனா வயிற்றுல 3 நாள் இருந்தார். இயேசு அதை கோட் பண்ற, நாம் அதை பார்க்கல, ஆனால் நாம் நம்புறோம். முதல்ல விஞ்ஞானிகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், ஆனால் பிற்பாடு அது அப்படி இருக்க முடியும் என்பதை விஞ்ஞானமே ப்ரூவ் பண்ணியிருக்குது. ஸ்தோத்திரம், வேதம் ஒரு விஞ்ஞான புத்தகம், ஸ்தோத்திரம். ஸோ நான் என்ன சொல்லுவார்னு சொன்னார், மீனும் வயிற்றுல யோனா 3 நாள் இருந்தார். அதே போல யோனாட வயிற்றுல மீன் 3 நாள் இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொன்னாலும் நான் அதை நம்புவேன். ஏனென்றால் வட்ட பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்லுதோ அதை நான் நம்புறேன். வேதம் சத்தியம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. So we have to build up our faith according to the word of God. தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் கட்ட வேண்டும், காக்க வேண்டும். மற்றபடி நம்முடைய புத்தியில வருகிறபடி நம்ம விசுவாசத்தை பில்டப் பண்ணவே முடியாது. அற்புதங்கள் நடக்குது, அதை நம்முடைய விசுவாசத்தை நம்ம வட்டிக்கப்படுது மறுக்கிறது இல்லை. அல்லது வியாதிகள் குணமாகும் பொழுது ஏதாவது ஒரு நன்மை நடக்கும் பொழுது நம்முடைய ஃபெய்த் ரைஸ் பண்றது ஆச்சரியம் இல்லை. ஆனால் அவைகளிலும் பார்க்க வேத வசனத்தின்படி நம்முடைய விசுவாசத்தை நம்ம பில்டப் பண்ற பாருங்க, அதுதான் உறுதியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன், கவனிங்க. இந்த மலைப்பிரசங்கத்தை இயேசு எப்படி முடித்தார் உங்களுக்கு தெரிந்தார் இல்லையா? நான் சொல்லி நீங்க படிங்க. அதாவது மத்தேயு 7 சீக்கிரமா பாங்க. மத்தேயு 7:24-27 வரைக்கும் உங்க எல்லாருக்கும் தெரியும் போது இருந்தாலும் பாத்தீங்கன்னா சீக்கிரம் படிங்க.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கணும் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார்.
அந்த கபடிங்க இங்க ரெண்டு குரூப்பை பாக்குறோம். அது என்னன்னா, நல்ல கபடிங்க, எல்லாரும் வசனத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அதை முடிக்கும் பொழுது இயேசு என்ன சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. தயவு செய்து நான் சொல்றத கொஞ்சம் கவனி. இயேசு மலைப்பிரசங்கத்தை முடிக்கும் பொழுது, முடிவுரை மிகவும் முக்கியம் இல்லையா? மலைப்பிரசங்கத்தை இயேசு முடிக்கும் பொழுது என்ன சொல்றாரு, 24 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அண்டா கவனிங்க, இவைகளின்படி செய்கிறவன் எவனோ. அண்டா கவனி, கேட்கிற ஒரு கூட்டம் உண்டு பிளீஸ். இன்றைய சபைகளில இது வெட்ட வெளிச்சம். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன், கேட்கிற ஒரு கூட்டம் உண்டு, கேட்கிறதன்படி நடக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அங்கால பாத்தீங்களா இருந்தால், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் மணலு மேல் தன் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷன். அப்ப ஒரு கூட்டம் புத்தி உள்ளதாக இருக்குது, இன்னொரு கூட்டம் புத்தி இல்லாததாக இருக்குது. எங்க சபையில் அண்ட கவனி, இப்ப இதுல என்ன நடக்குது, எல்லாரும் வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் அந்த கேட்ட வசனத்தின்படி அவர்கள் வாழ்கிறார்களா இல்லையா என்பதை சோதித்து பார்க்கிறதற்கு சில பெருமழை பெருங்காற்று அடிக்கத்தான் செய்யுது. இந்த பெருமழை சொரிந்து பெருங்காற்றுன்றது என்ன? இயேசு அங்க என்னத்தை குறிப்பிடுறார்? நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், இவைகள் தான் நம்மை சோதித்து பார்க்கிறது. நாம் இயேசு சொன்ன வார்த்தையின்படி வாழுகிறோமா இல்லையா என்பதை அந்த சோதனைகள், அந்த பாடுகள், அந்த பிரச்சனைகள், அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் தான் சோதித்து பார்க்கிறது. எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது எல்லாரும் நல்லவர்களாக இருப்போம். ஆனா வாழ்க்கையில வருகிற சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகளில தான் நான் கண்மலை மேல கட்டப்பட்ட வீடா அல்லது மணனு மேல கட்டப்பட்ட வீடா என்பதை வெளிப்படுத்தும். இப்ப ரெண்டு பகுதிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? புத்தி உள்ளவர்களும் வசனத்தை கேட்டார்கள், அல்லது மணலு மேல் வீட்டை கட்டினவர்களும் வசனத்தை கேட்டார்கள், கண்மலை மேல வீட்டை கட்டினவர்களும் வசனத்தை கேட்டார்கள். ஆனால் கண்மலை மேல வீட்டை கட்டினவர்கள் புத்தி உள்ளவர்கள். புத்தி உள்ளவர்கள் யாரு? வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், நடக்கிறவர்கள். பட் கேட்டுட்டு போகிறவர்கள் ஏராளம். அதைத்தான் நான் சொல்றேன், இந்த சபையில இது ஏராளம், ரொம்ப தாராளம். கேட்டுட்டு போறோம் வசனத்தை, நாம் கேட்டுட்டு போறோம். அந்த வசனத்தினால நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றம், என்ன திருப்பம், தேவன் தான் அதை அறிவார். அருமையான தேவட பிள்ளைகளே, வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மலை மேல் தன்னை வீட்டை கட்டின புத்தியுள்ள மலை. அந்த கண்மலையை குறித்து 1 Cor 10:4
எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து.
அவர்களோடு கூட சென்ற அந்த ஞான கண்மலை யாரா? கிறிஸ்து. அப்ப பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசு இருந்தாரா? அப்படியானால் வனாந்திரத்திலே இஸ்ரவேலை நடத்தினது யாரு? கிறிஸ்து. அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை கிறிஸ்து. பட் கிறிஸ்து இயேசு என்ற பேரில் பழைய ஏற்பாட்டில் அவர் வெளிப்படுது. படி இஷ்டவேலரை வனாந்தரத்தில் வழி நடத்தினது கிறிஸ்து, அந்த ஞான கண்மலை கிறிஸ்து. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறவர்கள், அதன் அவைகளை அபியாசப்படுத்துறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் கிறிஸ்துவாகிய கண்மலை மேல் தங்கள் விசுவாச வீட்டை கட்டுகிறார்கள். அந்த வீடுகளுக்கு, அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும் அந்த வீடு அழியாது, அது விழாது. ஏனென்றால் கண்மலை மேலே கட்டப்பட்டிருக்கு. கிறிஸ்து இயேசு மேலே கட்டப்பட்ட விசுவாச வீடு. அது என்ன வீடு என்றால், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரம் இல்லை, அல்லது வார்த்தைகளை தெரிந்து வைத்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அல்லது வேதத்தை அறிந்து வைத்திருக்கிறது மாத்திரம் அல்ல, அறிந்த வார்த்தைகளை கேட்கிற வார்த்தைகளை கேட்டு வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் தான் கண்மலை மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். அதாவது கிறிஸ்து இயேசு என்கிற கண்மலை மேலே தங்கள் விசுவாச வீட்டை கட்டின புத்தி உள்ளவர்கள். அவர்களுடைய வாழ்விலும் பாடுகள் வருந்தா, சோதனைகள் வருந்தா, துன்பங்களும் வருந்தார், ஆனால் அந்த விசுவாச வீடு அது விழாது, அழியாது, ஒழியாது. காரணம், அது கண்மலை மேலே கட்டப்பட்டது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சொல்ந்து விட்டு, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடி முடித்துட்டு இப்ப நாம எப்படி ஓடுறோம் என்று பார்த்துட்டே இருக்கிற. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது சபைக்கு பெரிய துன்பம் ஏற்பட்டது. சேவாடி நிமித்தம் சபைக்கு பெரிய துன்பம். அப்போஸ்தலருக்கு தவிர மற்ற எல்லோரும் எரிசலமை விட்டு சிதறி போகிற அளவுக்கு பெரிய துன்பம் ஏற்பட்டிருக்குது. ஆனாலும் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகல். தீமையானவர்களை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர். அப்படி சிதறி போனவர்கள் தான் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். ஏதாவது தேவனுடைய சித்தமாகிறது. அப்படி சிதறி போனவர்கள் தான் அந்தியோகியா வரைக்கும் போய் சாதாரண கிறிஸ்தவர்கள், அப்போஸ்தலர்கள் அல்ல, சாதாரண கிறிஸ்தவர்கள் அந்தியோகியாவிலே போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். தேவனுடைய கரம் அவருடைய கூட இருந்தது. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்தியோகவிலே சபை எழும்பிட்டு ஆகவே ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து எருசலேமில் இருந்து அருணபாபை அனுப்புகிறார்கள். போப்பா, அங்கு ஒரு கூட்ட ஜனம் ரஜிக்கப்பட்டிருக்கா, அவங்களை போய் பார்த்துட்டு வாழ் சொல்லி அப்போஸ்தலர்கள் பர்ணபா அனுப்புற. பர்ணபா போய் அந்தியோகியா சபையிலே சாதாரண ஜனங்களாலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்ததுல அவருக்கு ஆச்சரியமா போய், அப்பாடா இப்பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு உபதி சொல்லி, பிற்பாடு சவுலாக இருந்த பவுலையும், முகவரி இல்லாமல் எங்கேயோ இருந்து கொண்டிருந்த பவுலையும் அந்தியோகியா சபைக்கு கொண்டு வந்து அவனுக்கும் வாய்ப்புகளை கொடுத்து ஊழியங்களை செய்ய வைத்து பிறகு சவுல் பவுலாக மாறுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொல்ல வர காரியம் என்றால் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு, விசுவாச ஓட்டத்துக்கு போராட்டங்கள் உண்டு. தானியேல் விசுவாச வீரந்தார், ஆனால் அவனுக்கும் போராட்டம் இருந்தது, சோதனை இருந்தது. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தானியேல் பார்த்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று அவர்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அவர்கள் எரிகள் அக்கடி சூழலில் போடப்பட்டார். அதனால் மூன்று பேரோட சேர்த்து நாலாம் ஆள் அட்டா 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 அட் ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். அக்னி சூழலில் இருந்து பாதுகாக்க அந்நிய தேசத்தில் கத்தரிக்காய் நிமிர்ந்து நிற்கிறார். பட் பியூட்டிஃபுல், எல்லாத்த தலையும் விழுந்து கும்பிடுது, ஆனால் மூன்று தலை நிமிர்ந்து நிற்குது. நோ, எங்கள் தேவனாகிய கத்தரை தவிர வேறொருவர் நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம். கட்டப்பட்டு ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கிலியில போட்ட போது விசுவாசத்தை மறுதளிக்க தூக்கிட்டு போனவங்க எல்லாத்தையும் அக்கிலி பொசுக்கி விட்டது. ஆனால் அந்த மூன்று பேருட சரீரங்களிலே வேதம் சொல்றது அவருடைய தலைமுடி கூட கருகை இல்லையா. அது மாத்திரம் இல்லை, அவருடைய சரீரங்கள அக்னியின் வாசனை கூட வீச இல்லையா. விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்றபடி மிகம் போட்டு இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சொல்ந்து விட்டுருக்கு. உங்கள் விசுவாசத்துக்கும் சோதனை வரலாம். ஒன்று பேதர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் படிக்கும் பொழுது அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படும், அதை விட வெளியேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். எல்லாட விசுவாசத்துக்கும் சோதனை உண்டு. அப்போஸ்தலருடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்டது. அவைதான் அக்கறைக்கு போவோம் பாருங்கள் சொல்லி ஆண்டவர் கூப்பிட்ட போது சரி என்று போய் ஏறினாங்க. ஆனால் இடையில புயக்காற்று அடித்த போது கத்த சொன்ன வார்த்தையை விட்டுட்டார். அவர் சொன்ன வார்த்தையை நம்பாம அழுது புலம்பி நாங்கள் மடிந்து போகிறோம் கவலையில் ஆண்டு இயேசு எழுப்புறேன். படியேசு எழுப்பி காத்தையும் கடலையும் மாத்திட்டு கொடுத்தேன். ஆனால் அக்கறைக்கு போவோம் வாருங்கன்னு சொன்ன வார்த்தையை அப்போஸ்தலர்களை நம்பியிருந்தா நாங்கள் மடிந்து போற செத்து போறோம் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை எழுப்பியிருக்கவே மாட்டார். அநேக நேரங்களில் நாமும் அப்படிதான் தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்காம அழுது புலம்பு. அவங்க பத்து பேரை கொண்டது பரப்பின துர்ச்செய்தியை கேட்டு இரவு முழுவதும் இஸ்ரவ ஜனங்கள் அழுது புலம்பினார்கள். அதுபோலத்தான் நாமும் தேவனுடைய வார்த்தையை நம்பாம அந்த விசுவாச சோதனையில விழுந்து அழுது புலம்பு. தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துக்கு விரோதமாக வருகிற போராட்டங்கள் நெருக்கடிகளை நாம் இனங்கண்டு கொண்டு அவைகளை நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர்களும் ஜீவனை ஒப்புக் கொடுத்தவர்களும் ஏராளம். இன்று வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டே சொல்ல போனால் ஜீவனை பார்க்கலும் விசுவாசம் மேலான. ஏனென்றால் இந்த சரீரம் இந்த உலகத்துக்கு 70 வருஷம், பலத்தின் மீதியினால் 80 வருஷம். பட் நித்தியம் எங்கே, முடிவு எங்கே? காலாகாலமாக யுகா யுகமாக ஒரு வாழ்க்கை இருக்குது, எங்கே கழிக்க போறோம்? என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் உங்களுக்காக போய் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்த பிற்பாடு நான் திரும்ப வந்து நான் எங்கே இருக்கிறேனோ நீங்களும் அங்கே இருக்கும்படி நான் இருக்கிடத்துல உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இயேசு போயிருக்கிறார். நமக்காக ஒரு வாசத்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். பொய்யுறையாத ஆண்டவர், வார்த்தையில உண்மை உள்ள தெய்வம், உனக்காக எனக்காக அழகான ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம், கைகளால கட்டப்படாத ஒரு வீடு நமக்கு இருக்குது என்று வேதம் சொல்ல. ஆகவே நமக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற அந்த வாசஸ்தலத்தை நாம் சென்றடையும் வரைக்கும் நம்முடைய விசுவாசத்துக்கு வருகிற சோதனைகள் போராட்டங்களை குறித்து தயவு செய்து ஜாக்கிரதையா இருங்க, கவனமாக உங்க விசுவாச ஓட்டத்தை நீங்க ஓடி முடிக்கணும். இடையில விட்டுடாதீங்க விட்டுடாதீங்க அப்படி விட்டுவிட்டவர்கள் பலர் உண்டு. ஒரு காலத்துல நன்றாயிருந்தவர்கள், ஓஹோ இயேசுதான் ஆண்டவர் என்றவர்கள், பிற்பாடு நீங்களோ தயவு செய்து கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஆரம்பித்த விசுவாசம் அதை காத்துக்கொள்ள கவனமாறு. சோ பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவம், அந்த பாவம் அவ்விசுவாசம் என்கின்ற பாவம். சிலருக்கு வேத வசனத்தின் மேல அவ்விசுவாசம், இதெல்லாம் பிசாசு போடுகிற சோதனை. வசனத்தை வைத்தே ஏவாளர் புரட்டணும். அதுபோல இயேசுவும் வசனத்தை வைத்துதான் பிசாசு சோதித்தார். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, ஆச்சரியமா இருக்கலாம், வசனத்தை வைத்தே நம்மளை வலி விலக பண்ண முடியும். என்கிட்ட சத்தியத்தை சரியான விதத்துல நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதைக்காத்த சபை நம்பிக்கிட்டு சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக. இன்னைக்கு வருகிற பல நவீனமான போதனைகள், இன்னைக்கு யூடியூப்ல பல கேட்கிற போதனைகள் ஏறான, பட் அவைகள் எல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு ஒத்திருக்குதா, தேவனுடைய வார்த்தையின்படி இருக்குதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டியது உங்க ஒவ்வொருடைய பொறுப்பு கடமை. அப்படி இல்லையோ அதுகளை பார்க்காதீங்க, கேட்காமது நல்லது என்று நான் சொல்றேன். நல்ல செய்திகள் நம்முடைய விசுவாசத்தை வத்திக்க பண்ணுறதும் பரத்து கடத்த காரியங்களை பார்க்க வைக்கிற செய்திகளை பாருங்க கேளுங்க. ஆனால் இன்றைக்கு வருகிற பல செய்திகள் பூமிக்குரிய காரியங்களை மையமாக வைத்தல்லவும் போதிக்கப்படுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா விசுவாசிகளும் முடியாமல் இருக்கிறது வேதனைக்குரிய ஒரு செய்தி. அது பரத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை கொஞ்சம் கவனி. பூமிக்குரிய காரியங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய தேவைகளையும் மையமாக வைத்து போதிக்கப்படுகிற போதனைகளை குறித்து கொஞ்சம் கவனமாக. அவர்களுக்கு இந்த உலகம் பாத்திரமாக இருக்கு. எபிரேயர் 11:11 வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த வாசஸ்தலத்தை சுதந்திரிக்கிறதுக்காக நாம் இந்த உலகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அழியாத வீடு, கைகளால கட்டப்படாத வீடு, ஆண்டவரே தம்முடைய கைகளால கட்டி ஆயத்தப்படுத்தப்படுகிற வீடு உனக்காகவும் எனக்காக. எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி இல்லையா இது? இந்த உலகத்துல உங்களுக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், கவலைப்படாது. நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்லுறேன், ஆண்டவர் இயேசு உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துறார். அது மனுஷ கைகளால கட்டப்படாமல் தேவனுடைய கரங்களால கட்டப்படுகிற ஒரு மகிமையான வீடு வாசஸ்தலம் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். பொய்யுறையாத தேவன், உடைய கண்களால நீ அதை காணாமல் இருக்கலாம், ஆனா தேவனுடைய வசனம் நமக்கு சொல்லுது, கத்த நமக்கு நம்பு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்தை விசுவாசி விசுவாசி விசுவாசி. மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆயிடுச்சு. இப்ப நாலு நாள் ஆயிடுச்சு. இப்போ 11 மதியத்தில் உங்களுக்கு தெரியும். இப்ப இயேசு அந்த இடத்துக்கு வர்றாரு. 4 ஆகட்டும், உடனே இயேசு செய்தியை கேள்விப்பட்ட போது உடனே வரல. கேள்விப்பட்ட பிற்பாடு 3 அங்க தங்கி இருந்துட்டு பிறகு வரார். இப்ப வரும் பொழுது அங்க குகையில சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப இயேசு மாத்தாள் மரியாதத்துல வர்றாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், பிரிக்க விரும்பல. இப்ப முதல்ல மாத்தாள் தான் ஓடுறா. அவள் எப்பையும் இந்த பேதுரு மாதிரி முன்னுக்கு ஓடி போய் ஆண்டவர் இயேசு. அப்ப மாத்தாள் இயேசுவை பார்த்து சொல்ற, நீ இங்கே இருந்துதான் என் சகோதரம் அடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? நீ இங்கே இல்லாதபடி அவன் செத்து போயிட்டான், விஷயம் முடிஞ்சது, காரியம் காலி. அப்ப இயேசு என்ன சொன்னாரு? உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அவள் அதுக்கு மேல கதை விடுறா. எனக்கு தெரியும், நீதிமான் கிட்ட உயிர்த்தெழுதல, என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். இது எப்படி இருக்கு? அது மாத்திரம் இல்ல, கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்ன போது அவள் என்ன சொன்னது தெரியும் தானே? 4 ஆயிட்டுதே. அதுக்கு முதல் அவள் என்ன ஒரு வார்த்தை சொன்னாள் என்ன தெரியுமோ? இப்பொழுதும் நீர் தேவனை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உமக்கு அவள் கட்டிடுவார் என்பதையும் நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அது மாத்திரம் இல்ல, நீ உலகத்துல வருகிற தேவனுடைய குமார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் கல்லை எடுத்து போட்டுன்னு சொன்ன போது ஐயோ நாருமே என்றார். இது அவருடைய அவிசுவாசத்தின் அடையாளம் இல்லையா? ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீ என்னத்தை கேட்டாலும் இப்பொழுதும் தேவன் உனக்கு செவி கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்றார். நீ உலகத்துல வருகிற தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். ஆனால் கல்லை எடுத்து போட்டு ஆண்டவர் நாரும். அப்பதான் ஏ சொன்னாரு, நீ விசுவாசித்தார் தேவனுடைய மகமே. ஏன் இதை சொல்ல வந்தேன்டா? தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் இருக்க, தேவ ஜனமே தேவனுடைய வார்த்தையை நம்பு. பில்டப் யுவர் ஃபெய்த் அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையின்படி உன் விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு முயற்சி செய். உன்னை வாழ வைக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்பு. பொய்யுறையாத தேவன், அழியாத தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமி ஒளிந்து போகும், வார்த்தையோ ஒழியாது என்று சொன்ன ஆண்டவர், வார்த்தையாகவே இருக்கிற ஆண்டவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. வார்த்தையே ஆண்டவர், ஆண்டவரே வார்த்தை, இயேசுவே வார்த்தை. ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்பு, 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 நம்பு. அதன் அடிப்படையில் ஒரு விசுவாசத்தை வளர்த்து கொள்றதுக்கு முயற்சி. சோ நான் முடிக்க போறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாரமான யாவட்டையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அடுத்த என்ன சொல்ல தெரியுமா? விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி. அவர் டார்கெட் இஸ் ஜீசஸ் கிறிஸ்ட். நம்முடைய இலக்கு வந்து இயேசுதான். ஹலோ, இலக்கு, நம்முடைய இலக்கு இயேசுவை நோக்கி ஓட கடவுள், இயேசுவை பார்த்து ஓட கடவுள். தட்ட கவனிங்க, இயேசுவை பார்த்து நடக்கும் வரைக்கும் கடலை மிதிச்சு அலையை மிதிச்சு நடந்தார், ரைட்? பட் அவன் தன் பார்வையை திருப்பி கடலையும் காத்தையும் பார்த்தபோது பேதுரு அமிழ்ந்து போனார், ரைட்? இயேசுவை பார்த்து நடந்து கொண்டிருந்த பேதுரு வெற்றிகரமாக கடல் அலைகளை தாண்டி நடக்கிறார். இப்ப பார்வையை இயேசுவை விட்டு திருப்பி காத்தையும் கடலையும் பார்த்தபோது அமிழ்ந்து போறார். ஆனால் அந்த பேதுரு ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டார். இன்னைக்கு சில விசுவாசிகள் காற்றையும் கடலையும் பார்த்து அமிழ்ந்து போனாலும் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடாத அளவுக்கு இருக்கிறது தான் வேதம். தாங்கள் அமிழ்ந்து போறது தெரியாமல் இருக்கிறது அதை விட வேதம். உலகத்தோடு ஒத்து போய்கொண்டிருக்கிறது தெரியாமல் போய்கொண்டிருக்கிறது வேதனை. உலகத்து காரியங்களில் நமக்கு உள்ளே புகுந்து விட்டதை அறியாமல் இருக்கிறது வேதனை. அல்லது உலகத்தை போல நாம வாழ்ந்து கொண்டு இயேசுவை நம்புகிறது மிகப்பெரிய வேதனை. அமிழ்ந்து போகிறது தெரியாமல் அமிழ்ந்து போகிறோம். இன்னும் கொஞ்ச இடம் தான் இருக்குது, மூக்குக்கு மேல போனா ஆளை விட்டு விசுவாசம் எல்லாம் போயிடும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது அளவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். உலகத்தவர்கள் போல நாம வாழ முடியாது. ஆகவே நம்ம நிலைமை நாம அறிவோம், நாம எப்படி வாழுகிறோம். அதான் நான் சொல்றது இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை என்னை நான் கேட்கிறேன், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? ஹலோ, நான் எதற்காக வாழுகிறேன், ஏன் வாழுகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில முதல் இடம் எதற்கு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை அதிகமாக தேடுகிறேன், என்ற மனதிலே எது அதிகமாக இடம் பிடித்திருக்கிறது, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுவீர்களாக இருந்தா நீங்க யார் என்பதை நீங்களே கண்டுகொள்வீர்கள். மட்டும்படி தேவன் அவரவரை அறிந்து கொள்வார். நாட்கள் வரும், நாட்கள் வரும், நாட்கள் வரும். ஒருவேளை இன்றைக்கு நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் அலட்சியம் பண்ணலாம், இட் இஸ் அப் டு யூ. பட் நாட்கள் வரும், அப்பொழுது நான் உங்களை சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்க நினைத்துக் கொள்வீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் அமிழ்ந்து போகிறது தெரியாமல் அமிழ்ந்து போவார். ஆனால் பேதுரு போல ஆண்டவரே என்னை காப்பாற்று, இந்த உலையில இருந்து, இந்த ஆளியில இருந்து, இந்த அவலத்தில இருந்து, இந்த கடலில இருந்து என்னை தூக்கி விடுங்கப்பா என்று எத்தனை பேர் நாம் உணர்ந்த ஆண்டவரிடத்தில் மன்றாட போகிறோம். அல்லது ஒரு காலத்துல நல்லாக இருந்தோம், ஆவியில அனலாக இருந்தோம், ஆண்டவரிடத்தில் ரொம்ப அன்பாக இருந்தோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஒருவேளை அன்றைக்கு நெருக்கடிகளின் துன்பங்கள் இருந்தபடியால் தேவனோடு நெருக்கமாக இருந்தோமோ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இலகுவாக்கி விட்டபடியால் நாம் அவரை விட்டு தூரமாக. உன்னைப்பற்றி உனக்கு தெரியும், இன்றைக்கு நீ தேவனோடு வாழுகிற வாழ்க்கை உனக்கு நன்றாகவே தெரியும், தேவனும் அறிவார். ஆகவே அமிழ்ந்து போகடா. அப்படி என்னை கொஞ்சம் தூரம் போயிட்டா மூக்குக்கு மேலே தண்ணி போயிட்டா கதை காலி, அப்படி ஆகிராதபடி ஆண்டவரே என்னை ரட்சிப்படி சொல்லி கத்தரி பார்த்துக்க. காற்றையும் கடலையும் பார்த்த பேதுரு அமிழ்ந்து போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தாக்கு, நம்முடைய இலக்கு இயேசுவாக இருக்கு. இன்றைக்கு அவரை காணாம நாம ஆராதிக்கிறோம் இல்லையா? தோத்திரம். நான் அடிக்கடி சொல்ல, ஆண்டவரே இதுவரைக்கும் உண்மை காணாம ஆராதிக்கணும்ப்பா, ஒரு நாள் வரும் உண்மை கண்டு ஆராதிக்க. அந்த நாள் இந்த வாழ்க்கையில மிகப்பெரிய பொண்ண இயேசுவை நேராக பார்க்கிறேன், கண்களால் அவரை பார்க்கிற, பார்க்காம ஆராதிக்கிறோம், பாக்கியவான்கள், பார்க்காமல் விசுவாசிக்கிறோம், பாக்கியவான்கள் தான். ஆனால் ஒரு நாள் வரும் அவரை பார்த்து ஆராதிக்கும். ஆகவே அழுகிற உள்ளங்கள் ஆறுதல் அடையட்டும், தத்தடிக்கிற உள்ளங்கள் தேடுதல் அடையட்டும், விசுவாசத்தில் குழம்பி போய் இருக்கிறவர்கள் பலம் அடையட்டும், சோர்ந்து போய் இருக்கிறவர்கள் தைரியம் அடையட்டும். கர்த்தருடைய வசனம் நம்மை கட்டட்டும், நம்மை தூக்கி நிறுத்தட்டும், தேவ சாயலாக நம்மை மாற்றட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சுத்திரமாகவே பேதுரு இயேசுவை பார்த்து கொண்டு நடந்த போது அவன் கடலலைகளை மிதித்து நடந்தான், பார்வை திருப்பின போது அமிழ்ந்து போனேன். அன்பான தேவட பிள்ளைகளே, அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், உங்க மன கண்களிலே எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு, உனக்காக எனக்காக சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு, தெய்வமாக இருந்தும் தேவ குமாரனாக இருந்தும் சாதாரண மனுஷனாகிய எனக்காக உனக்காக தன் உயிரை கொடுத்த ஆண்டவர் இயேசு நம்முடைய கண்முன்பாக எப்பொழுதும் இருக்கட்டும். அந்த அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? அனுபவிக்கிறதுனால எல்லாம் அழிந்து போகும் என்று வேதம் சொல்றது. நல்லாக சாப்பிடலாம், குடிக்கலாம், தின்னலாம், புரளலாம், போடலாம், கட்டலாம், தேடலாம், ஆனா எது நிலைநிற்க போகுது? எது நிலை நினைக்க போகுது? எது எவ்வளவு காலம் அதை அனுபவிக்க போறோம்? கத்தர் தேடும். உன் விசுவாச ஓட்டத்தை குறித்து கவிடுவார். பிசாசு உலகத்தை காட்டுவா, கவர்ச்சிகரமான காரியங்களை காட்டுவா, அதப்பாரு இதப்பாரு, சும்மா சாமி மாதிரி இருக்காத, சேச்சு சேச்சென்று ஓடாத, ஊழியம் ஊழியம் என்று அலையாத, ஜெபம் ஜெபம் என்று இருக்காத, பைபிள் முகத்தை அதுக்கு புதைச்சிட்டு இருக்காது, இப்படி எல்லாம் பிசாசு. இந்த பாரு உலகத்தை எனக்கு நான் ரசிக்கப்பட்ட நாட்கள், ஆரம்ப நாட்கள் ஊருக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு, அங்க என்ன குழம்பு வாங்கன்னு சொல்லி தெரியாது. ஆனா நான் பகிரமா கூட்டங்களில் பேச ஆரம்பித்த போது எப்படியோ ஊருக்கு கதை போயிட்டு, எங்க அம்மா என் தாயார் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அவங்க எனக்கு எழுதியிருந்தாங்க, என் மகனு இந்த வயதான நேரத்தில் ஏன் இப்படி என்னை வேதனைப்படுத்துற, நான் இன்னைக்கு சந்தைக்கு மீன் வாங்க வெளியில சந்தைக்கு மார்க்கெட்டு போக இல்லாமல் இருக்குது, அங்கே போனால் எல்லாரும் பார்த்து என்ன சிரிக்கிறாங்க, பரிகாசம் பண்ணா, என்ற உன் மகன் மதம் மாறிட்டானே, போதனாக மாறிட்டானே சொல்லி எல்லாரும் என்னை பரிகாசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க பரியாசம் பண்றதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா என் தாயார் அதை விளையாட அவங்க வேதனைப்பட்டதான் எனக்கு கஷ்டம். எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் பரிசுல, இப்பயும் இருக்கிறான், அவன் எனக்கு எழுதிதான், அவனுக்கு அவனுக்கும் எப்படியோ கதைப்படுது அப்படின்னா, நீ கிணத்து தவளை போல இருக்காத வெளியில வந்து உலகத்தை பாருங்க. நான் அவன் எழுதின கடிதத்தை, அசிரிய ராஜா எழுதின கடிதத்தை, இசைக்கிய ராஜா தேவனுக்கு முன்பாக விரிச்சு வச்சு ஜெபிச்சது போல, நானும் அவன் எழுதின கடிதத்தை முடிஞ்ச கத்தாவை அப்படின்னா, அந்த ஆரம்ப நாட்கள் எனக்கு சரியா ஜெபிக்க தெரியாது, மனசு அவன் எழுதின வார்த்தைகள் என் மனசை உடைச்சிடுது. அதெல்லாம் ஏதோ விதத்துல ஆரம்பத்துல பிசாசு என் விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு காரியங்கள் என்பது பொறுதான் நான் புரிஞ்சுக்கணும். கத்தர் என்னை கைவிடல தோத்தன், அதுதான் இன்னும் இதை நிக்கிறேன். அருமையான தேவட பிள்ளை என்ன கவனிங்க, என்ன கவனிங்க அப்படின்னா, அவது அப்படி ஆண்டோட சமத்துல வச்சு ஜெபிச்சிட்டு விட்டுட்டேன். அவங்க சொல்ல வர காரியம் என்னவென்றால், நமக்கு விசுவாச சோதனைகள் வராம போதாது. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும், அழிந்து போகிற பொருள் அக்னினால சோதிக்கப்படும். அந்த சோதனையில தான் அந்த பொன் அக்னியில போடப்படும் பொழுதுதான் அந்த களிம்பு அகற்றப்படுது. நீங்க கையில காதல் எல்லாம் போட்டிருக்கிறீங்களே, கடத்தெல்லாம் போட்டிருக்கிறீங்களே, அதெல்லாம் அக்னியில போட்டு எடுக்கப்பட்டு களிம்பு நீக்கப்பட்டது. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, புரிஞ்ச பேங்கில வச்சுக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க, அருமையான தேவோட பிள்ளைகளை நான் சொல்லுவான்னு சொன்னா, அது அக்னி தான் அது எத்தனை கரெக்ட் பரிசோதிக்க. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளையும் பரிசோதிக்கிறதுக்காக சில சோதனைகள் வரத்தான் செய்யும். எல்லாருக்கும் சோதனை உண்டு, எல்லாரோட விசுவாசமும் சோதிக்கப்படும். பட் நான் சொல்றது என்றால், எந்த சூழ்நிலும் இயேசுவை கவனித்துப்பார். விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்றது, வேதம் சொல்றது, வேதம் சொல்றது. கடைசியாக அந்த வசனம் முடியுது, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கணும். நம்ம விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் என்றால் நமக்கு பொறுமை, பொறுமை, பொறுமை. பொறுமை என்கின்றது ஒரு தெய்வீக சாயல். இந்த சாயல் நம்முடைய வாழ்க்கையில வளரணும், அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும். ஈவன் இன் யுவர் ஃபேமிலி லைஃப் ஆல்சோ, ஓ இன் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ. ஃப்ரெண்ட்ஷிப்பிலும் சரி, ஃபேமிலி லைஃபிலும் சரி, சபை வாழ்விலும் சரி, ஊழிய வாழ்விலும் சரி, நான் சொல்லுவேன், பொறுமை, பொறுமை, சகிப்புத்தன்மைகள். அவை நான் ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே எவைகளை பொறுக்கணுமோ அவைகளை பொறுக்கும், எவைகளை சகிக்கணுமோ அவைகளை சகிக்கும், எவைகளை தாங்கணுமோ அவைகளை தாங்கவும், எனக்கு பலம் தான், எனக்காக இவ்வளவுத்தையோ சகித்துகிறேன். முகத்தை கற்பாறையை போல ஆக்கினீரேன், முதுகை உளப்படுகிற நிலம் போல ஆக்குறதுக்கு ஒப்பு கொடுத்தீரேன், உமக்காக சகிக்கட்டும். ஆகவேதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டாலும் விடு என்று சொல்லி நியாயத்தை கதைக்காம பேசாம இருக்கிற பாருங்க, கதைக்கு தெரியாம இல்லை. எத்தனை கதைகளுக்கு வெக்கப்பட்டு தலைகுனிய சில காரியங்களை கேள்விப்பட்டு வேதனையாக இருக்கு. கடவுளுக்கு முன்னால சொல்றேன், பட் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமம் தெரிவிக்கப்படும். ஆனால் கதைகளை கேட்கும் பொழுது கட்டாவே இப்படிப்பட்டவர்களையா நாம் வளர்க்கிறோம் என்கின்ற ஒரு ஒரு என்ன நமக்குள்ள வராமையில். ஆனால் தேவன் தன்னுடைய ஆடுகளை அறிவார். மறைவிலே நாம பேசுகிறதும், போடில நாம கதைக்கிற கதைகளும், நமக்கு நெருக்கமானவர்களோடு நாம பேசுகிற வார்த்தைகளும் மூன்றாம் நபருக்கு தெரியாமல் இருக்கலாம், தெரியாம இருக்கட்டும். ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவர் தெரிந்து கொள்வார். நாட்கள் வரும், மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பக்தி உள்ளவென்று சொல்லியும் தன் நாவை காக்காவிட்டால் அவருடைய தேவ பக்தி வீணாக இருக்க முடியும். ஆகவே தேவ பக்தி உள்ளவர்களை அவருடைய வாயின் வார்த்தையில பார்த்துக்கொள்ள, ரைட், விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓடி முடிப்போம். இயேசுவே நமக்கு மாதிரி. ஷால் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ப்ளீஸ். எல்லாரும் முடிச்சிருக்கோம்.